ரிஷபன் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் நந்தினி என்றொரு தேவதை. ஞாயிறு காலை 8 மணிக்கு மீனாட்சி மெஸ்ஸில் எதுவும் கிடைக்காது என்று சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இருந்தாலும் சங்கர் மெஸ் வாசலில் வந்து நின்றான். ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தொங்குகிற வாசல் திரைசீலை பற்றாக்குறையாய் காற்றில் ஆடியது. சார், வாய் சாரை அழைத்தாலும் மனசு நந்தினிக்காக ஏங்கியது. யாரு? ஆண் குரல் கேட்டது. நடராஜன், நந்தினியின் அண்ணன், மெஸ்ஸுக்கு சொந்தக்காரன்.
நான்தானா?
யாரு? ஏ நந்தினி, போய் பாரடி. நடராஜனின் இறைச்சல் வாசலுக்கு கேட்டது.
ஹாய்.
கிசுகிசுப்பாய் கையாட்டினான்.
என்ன?
இன்னைக்கு ஊருக்கு போகலை, மீல்ஸ் வேணும். நந்தினி திரும்பி உள்ளே போனால் மறுபடியும் வந்தாள்.
10:30 வாங்க.
ம், வரேன் என்றான் மலர்ச்சியாய். நந்தினி பேசாமல் திரும்பி போய்விட்டாள். தன்னுடைய சைகைகள், பார்வை, தவிப்பு, இது எதுவுமே அவளுக்கு புரியவில்லையா? சங்கருக்கு வேலை கிடைத்ததும் வந்த முதல் கவலை தங்குமிடம். நண்பன் கை கொடுத்தான்.
கவலைப்படாதீங்க, பேச்சுலருக்கு உதவும் ஓனர் ஒருத்தர் இருக்காரு, என் கூட ரூமில் தங்கிக்கலாம்.
சாப்பாடு என்றான் இரண்டாவது கவலையாய்.
நம்ம மீனாட்சி?
மீனாட்சி?
ம், மீனாட்சி மிஸ். வாரம் 6 நாளும் காலை இரவு டிஃபன், மதியம் மீல்ஸ், மொத்தமாக பணம் கட்டி ஒரு டிஃபன் கேரியரும் வாங்கி கொடுத்தா போதும், மீல்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்துடும்.
ஓஹோ என்றான் நிம்மதியாய். ஆனால் ஒன்று, சண்டே எதுவும் கிடையாது, அவங்களுக்கு ரெஸ்ட். ஒருவேளை நீங்கள் ஊருக்கு போகலைன்னா போய் அட்வான்ஸாக சொன்னால் மதியம் சாப்பாடு மட்டும் கிடைக்கும், அதுவும் 4-5 பேருக்கு தான். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி இப்போ தான், 2 மாசமாக தான் இந்த சலுகை.
நான் பெரும்பாலும் திருச்சி போயிடுவேன், சனி ஞாயிறு 2 நாளும் என்றான் சங்கர்.
திருச்சியில் எங்கே?
வயலூர் ரோடு, குமரன் நகர். நீங்கள்?
மணியும் அவனும் நீ வா போ லெவலுக்கு பிறகு நெருங்கி விட்டார்கள். நந்தினியை முதல் தடவை பார்த்த நினைவு பசுமையாய் நிற்கிறது. பரிமாறுவதற்கு பெரும்பாலும் நடராஜனும் வேலைக்கு வைத்திருந்த ஒரு சிறுவனும் தான் வருவார்கள். ஒரு நாள் சிறுவனை காணோம், காலில் அடிபட்டு விட்டதாய் தகவல் சொன்னார்கள். ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் தான் மிஸ் நடத்தி கொண்டிருந்தான் நடராஜன். ஹாலில் தரையில் அமர்ந்து தான் சாப்பாடு. நந்தினி வந்து சட்னி சாம்பார் ஊற்றிவிட்டு போனாள். தோசை விள்ளல் அப்படியே கையில் நின்றது. மணி அவனை கிள்ளினான்.
என்ன?
சாப்பிடு. வெளியே வந்ததும் மணி எச்சரிக்கை விடுத்தான்.
உங்கள் ஊரில் பொண்ணே இல்லையா? காலேஜ் வாசலில் நின்றுப்பியே.
இல்லை மணி, இவன் சம்திங் ஸ்பெஷல். இங்கே பாரு, இப்போவே வான் பண்ணுறேன், நடராஜன் ருத்ரதாண்டவம் ஆடிடுவான். போன மாதம் ஒருத்தன் செம அடி வாங்கினான், அப்புறம் இங்கே வர்றதே இல்லை. இந்த பொட்டைக்காட்டில் தோல் நாத்தத்துக்கு நடுவில் டீசெண்டாக சாப்பாடு கிடைக்கிற ஒரே இடம் இது தான், கெடுத்துக்காத.
ஹோட்டலில் மசாலா அரைச்சி குளிப்பாட்டியிருப்பான், 2 நாள் சாப்பிட்டா போதும், ஹாஸ்பிட்டல் தான்.
சங்கர் தலையாட்டினான். ஆனாலும் மனசு ஒத்துழைக்கவில்லை. மணியை தவிர்த்து தனியே சாப்பிட போனான். பொய் காரணங்கள். சனி ஞாயிறு ஊருக்கு போகாமல் தவிர்த்தான். எப்படியாவது புரிய வைத்துவிட வேண்டும்.
நந்தினி, நந்து.
ஞாயிறு மாலை ராஜேஸ்வரி தியேட்டரில் நடராஜன் அண்ட் கோவை பார்த்ததும் சிலிர்த்தது. அருகில் போனான், சிரித்தான்.
என்ன, சினிமாவுக்கா?
நடராஜன் அத்தனை சுலபமாய் இவனிடம் பேசிவிடவில்லை. நந்தினி குனிந்த தலை நிமிராமல் நின்றாள். தியேட்டரில் முன் வரிசையில் அவர்கள், பின்னால் அமர்ந்து மெலிதான வெளிச்சத்தில் திரையை தவிர்த்து உத்தேசமாய் நந்தினியை பார்த்து கொண்டிருந்தான். இவனுக்கு பின் வரிசைக்காரர் அடிக்கடி உருமி இவன் தலை மறைத்ததை அதிருப்தியுடன் சுட்டிக்காட்டி கொண்டிருந்தார். கடைசி வரை எந்த படம் என்று புரியாமல் பார்த்துவிட்டு வந்தான். இடைவேளையில் பழியாய் கடந்ததில் நந்தினி தரிசனம். படம் விட்டதும் ஆட்டோ பிடித்து உடன் மறைந்து விட்டார்கள். காய்ந்த சப்பாத்தியும் மட்டமான குருமாவும் சாப்பிட்ட போதும் மணியின் நினைவு வந்தது. நிஜமாகவே மீனாட்சி மிஸ் சொர்க்கம். மணி நேரடியாக ஆஃபீஸுக்கு வந்து விட்டான்.
எப்படி பொழுது போச்சு?
காலை லேட்டாக எழுந்தேன், மெஸ்ஸில் சாப்பாடு, அப்புறம் மறுபடி தூக்கம், சாயங்காலம் ராஜேஸ்வரி.
நேரடியாய் பார்க்காமல் பதில் சொன்னான்.
சர்த்தான், அடுத்தடி உனக்குத்தான்.
ஏய், வந்த புதுசில் திருச்சி சொர்க்கம், ஊருக்கு கட்டாயம் போயிடுவேன்னு சொன்ன?
செலவுப்பா, இதுக்கு வீணாக அலைச்சல். 2 மாதத்துக்கு 1 தடவை போனால் போதும். எங்கள் வீட்லேயும் அடிக்கடி வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க.
ஹை, எப்படி எப்படியெல்லாம் கற்பனை சிறகடிக்குது. நானும் லவ் பண்ணுறவங்களை பார்த்துருக்குறேன், எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும்.
மணியின் சீண்டல் பிடித்திருந்தது. தன்னை நந்தினியுடன் தொடர்பு படுத்திய கேலி.
மணி மீண்டும் எச்சரித்தான்.
வேணா, நடராஜன் ரொம்ப பொல்லாதவன், ஸ்மெல் பண்ணால் கூட போச்சு, சாப்பாட்டில் மண். ப்ளீஸ், உடம்பு முழுக்க பிளாஸ்திரி தான்.
சரி, தலையாட்டினான் வழக்கம் போல.
பலமுறை யோசித்து வார்த்தைகளுக்காகவும் அந்த செயலுக்காகவும் பிறகு நிறுத்தி நிதானமாய் அழகாய் அந்த கடிதத்தை எழுதினான். உள்ளூர உதைப்புத்தான். கடிதம் எப்போதும் டேஞ்சர். இல்லையே என்று தப்பித்து கொள்ள முடியாத எவிடன்ஸ்.
ஆசை வென்றது. தன் படிப்பு, உதவி, சம்பளம், சுயமாய் முடிவெடுக்கிற சக்தி, கடைசி வரை கண் கலங்காமல் வைத்து காப்பாற்றக்கூடிய திடம்.
பார்த்த முதல் வினாடி தொட்டு இந்த நிமிடம் வரை தழைத்து வளர்ந்திருக்கிற காதல் எல்லாம் தேனில் தோய்த்து பேனாவால் எழுதி அழகான அச்சிட்ட கவரில் வைத்து ஒட்டினான்.
கொடுக்க வேண்டும். எப்படி, எப்போது? நேரம் வாய்த்தது. அன்றிரவு கூட்டமில்லை. சனிக்கிழமை பெரும்பாலானவர்கள் ஊருக்கு சென்று விடுகிற தினம்.
சனி அரை நாள் மட்டும் அலுவலகம் இருப்பவர்கள் அப்படியே பஸ் ஏறி போய் விடுவார்கள்.
சங்கர் போனபோது ஒரே ஒரு நபர் மட்டும்
உட்கார்ந்ததும் இலை போட்டு தோசை சட்னி பரிமாறப்பட்டது. பார்வை அலைப்பாய்ந்தது. சிறுவன் தான் வந்தான். நடராஜனை காணோம். கூட அமர்ந்திருந்தவனுக்கு அகோர பசி போலும். இன்னொரு தோசை என்று கேட்டுவிட்டு காத்திருந்தான். சங்கர் கை கழுவி விட்டு வந்தான். வாடிக்கையானதால் சாப்பிட்ட கணக்கு தெரியும். சிறுவனுக்கு பணம் பெறும் உரிமை இல்லை.
அக்கா என்றான்.
நந்தினி வெளியே வந்தால்,
அக்கா கிட்ட கொடுத்துருங்க.
சமையல் கட்டுக்குள் ஓடினான். ரூபாய் நோட்டை நீட்டி மீதிக்காக காத்திருந்தான். அதற்குள் அடுத்தவனும் கை கழுவி விட்டு வந்தான்.
இந்தாங்க.
கொடுத்த சில்லறையை வேண்டுமென்றே தவற விட்டு கீழே குனிந்து தேடினான். அடுத்தவன் வெளியேற சங்கர் நிமிர்ந்து கடிதக் கவரை மேஜை மீது வைத்தான்.
நந்தினி பார்க்காத போது,
வழக்கமற்ற செயல் என்பதாலோ என்னவோ உடம்பு அநியாயத்திற்கு நடுங்கியது.
இது உங்களுதா?
கையில் அதே கவர்.
இல்லை.
ஏன் சட்டென்று அந்த பதில் வந்தது?
புரியவில்லை. வேகமாய் நடந்து வந்துவிட்டான்.
அறைக்குள் நுழைந்து 10 நிமிடங்களில் மூச்சு நிலைப்பட்டது.
ச, என்ன பதில் சொல்லிவிட்டேன்! எத்தனை அருமையான சான்ஸ். மனம் விட்டு பேச, மனதில் உள்ளதை கொட்ட, தவற விட்டாச்சு.
இனி இதுபோல் அமையப்போவதில்லை. தலையை வேகமாய் உதறிக்கொண்டான்.
மடையன், முட்டாள் என்று தன்னையே திட்டிக்கொண்டான்.
நள்ளிரவில் 1 தடவை திடுக்கிட்டு எழுந்து மீண்டும் திட்டிக்கொண்டான். ஞாயிறு மெஸ்ஸுக்கு செல்ல மனமில்லை. பஸ் பிடித்து திருத்தணி போனான். மலை மீது அப்படியே அமர்ந்திருந்து விட்டு பசித்ததும் பிரசாதம் சாப்பிட்டான். மாலையில் அறைக்கு திரும்பினான்.
திங்கள் காலை ஹோட்டல் ஒன்றில் டிஃபன்.
மெஸ் போல வாய்க்கு ருசிக்கவில்லை.
மணி ஆஃபீஸில் இவனை பார்த்ததும் பரபரப்பாய் ஓடி வந்தான்.
நேத்து என்ன பண்ண, எங்கே இருந்த,
என்ன விஷயம்?
சங்கருக்கு புரியவில்லை.
நீ முதல்ல சொல்லு.
நேற்று முழுக்க நான் திருத்தணியில் இருந்தேன். மனசு ரொம்ப அமைதியாக, சந்தோஷமாக, நல்ல தரிசனம்.
அப்பா, நீ தான் ஒன்று, கலங்கி போயிட்டேன்.
மணி நிம்மதியாய் பெருமூச்சு விட்டான்.
நேற்று மெஸ்ஸில் கலாட்டா. நடராஜன் யாரோ ஒரு சங்கரை போட்டு நிமித்திட்டானான். ஒருவேளை அது நீ தானோன்னு.
ஏ, எதுக்கு?
சங்கர் தடுமாறியது மணிக்கு தெரியவில்லை.
எல்லாம் பாழாப்போன லவ் லெட்டர் விவகாரம்.
எவனோ நந்தினிக்கு லெட்டர் கொடுத்துருக்குறான் சனிக்கிழமை ராத்திரி. மறுபடியும் அவனே நேத்தும் சாப்பாட்டுக்கு வந்திருக்கான். உள்ளே வந்ததும் நடராஜன் பேரை கேட்டு அடுத்த நிமிஷம் அடி உதத்தான். ஏ, அவன் எதுவும் சொல்லலையா? நான் எழுதலைன்னு மறுத்துற வேண்டியது தானே? படபடப்பை அடக்கி கொண்டு சங்கர் சொன்னான். எப்படி சொல்லுவான், அவனை எழுதிட்டு வாய் தவறி உண்மையை சொல்லிவிட்டான். சங்கருக்கு அதற்கு மேல் அதை எப்படி விசாரிப்பது என்று புரியவில்லை. இல்லை, நான் தான் எழுதினேன் என்றால் மணி உடனே அறையை காலி பண்ணு என்று நிச்சயம் வெளியேற்றி விடுவான். அவனுக்கு இதில் துளிக்கூட உடன்பாடு இல்லை என்று நேரம் கிடைத்த போதெல்லாம் வலியுறுத்தியிருக்கிறான். அடி வாங்கிய இன்னொரு நபரும் சங்கர், சங்கர் ராமன். ஆனால் அவன் ஏன் உளறினான்? தான் எழுதியதாய்? அன்று மாலை டிஃபன் சாப்பிட போனபோது நந்தினி இல்லை, ஊருக்கு அனுப்பிவிட்டதாய் பிறகு தெரிய வந்தது. குறிப்பிட்ட சங்கர் ராமன் வேறு இடம் பார்த்து கொண்டு போய்விட்டதாக அரைவாசி தகவல் தந்தான். மனசுக்குள் குறுகுறுப்பு. தான் எழுதிய கடிதத்திற்கு எவனோ அடி வாங்கியது உறுத்தியது. மூன்றாவது நாள் மாலை மணி இல்லாமல் சங்கர் மட்டும் கடை தெருவில் நடந்து போனபோது யாரோ பின்னாலிருந்து அவன் கையை பிடித்திழுக்க நின்றான். மீனாட்சி மெஸ்ஸில் வேலை பார்க்கிற சிறுவன். என்னடா? சிரித்தான் சிநேகமாய். அண்ணே, உங்ககிட்ட ஒன்று பேசணும் என்றான் அழுத்தமாய். என்ன? உங்கள் லெட்டர் தானே? அக்காவுக்கு நீங்கள் தானே எழுதுனீங்க? குரல் தணிந்து தீவிரமாய் ஒலித்தது. சச்ச, நான் பார்த்துட்டேன், போய் சொல்லாதீங்க அண்ணே. இப்போது குரல் உண்மைக்காக இறைஞ்சியது. ஆமாண்டா. சங்கர் வெட்கினான். ஆனால் உங்கள் லெட்டர் அக்கா பிரித்து கூட படிக்கல. அக்காவுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னு தெரியாது, கிழிச்சு போட்டுருச்சு. என்ன? திடுக்கிட்டு பார்த்தான். அன்னைக்கு உங்கள் கூட இன்னொருத்தர் சாப்பிட்டாருல்ல, அவர் தான் அடி வாங்கினது. மறுநாளும் அவர் சாப்பாட்டுக்கு வந்தார். அக்கா பார்க்குறாப்புல லெட்டரை மேஜை மேலே வச்சு சிரித்தாரு. அப்போ வெளியே போன பெரியண்ணு வந்துட்டாரு, பிச்சு உதறிட்டாரு. அடப்பாவி, அவனும் லெட்டர் கொடுத்தானா? அக்கா பாவம்னே, இங்கே இருந்தப்ப சாப்பாடு நிச்சயமாக கிடச்சிது. இப்போ ஊரில் அவங்க சின்னம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாரு. அங்கே எப்பவும் அடி திட்டு தானே, எங்கிட்ட சொல்லி அழும். சிறுவன் குரல் தேம்பியது. சங்கர் என்ன சமாதானம் சொல்வது என்று புரியாமல் நின்றான். அண்ணே, நம்மால் உதவி செய்ய முடியாட்டியும் தொந்தரவு தராமல் இருக்கலாம்ல. பாவம் அக்கா தப்பு செய்யாமல் தண்டனையை அனுபவிக்குது. வேணாம்னே, இனிமேல் இந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க. விருட்டென்று திரும்பி போய்விட்டான். சங்கருக்குத்தான் அசையக்கூட முடியவில்லை அந்த இடத்திலிருந்து.